نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له. ونشهد ان سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا. اما بعد، فيا عباد الله اتقوا الله واطيعوه. الله تعالى يقول فهو اصدق القائلين. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا قوا انفسكم واهلكم نارا وقودها الناس والحجاره عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. الله عليه. قال النبي صلى الله عليه وسلم: أفضل المؤمنين إيمانا أحسنهم خلقا، خياركم لنسائكم. رواه الترمذي. அருளாளனும் அனைவருக்கும் முழுவேற்றமும் அகிலத்துக்கு ஒரு அற்கொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அனுச்சுவத்தை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், பின்பற்றியவர்கள், அல்லாஹ்வுக்காக அவருடைய நல்லடியார்கள் ஆகிய அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள், மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பாடினாலே கடமை நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாஹனுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் நிறைவேற்ற செல்வர்களே அல்லாஹனுடைய நல்லடியார்களே. எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு மகானுவை பயந்து அங்கே நடந்து கொள்ளுமாறு இவற்றையெல்லாம் எடுத்து நிரப்புமாறு அவன் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாரோ படித்திருக்கிறாரோ அவற்றை எடுத்து நடக்குமாறு, இவற்றில் இருந்து விலக்கி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ விலக்கி வைத்திருக்கிறானோ அவற்றில் இருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் பாப்பான் உங்களுக்கும் நான் முதலில் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறேன். உள்ளாவினுடைய நல்லறியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எவ்வாறு உற்சாகத்தோடு செய்து கொண்டிருக்கிறோமோ அதே போன்ற சகோதரர்களே பிற சகோதரர்களுக்கு பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ்வுக்கு ஆனா நமக்கு அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது போன்றே பிறருக்கு செல்லுகின்ற கடமைகள், பிறருடைய உரிமைகள், அதை மதித்து அதை நாங்கள் நிறைவேற்றி வாழ வேண்டும் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உரிமைகளை யாரெல்லாம் பாழ்படுத்தி வாழ்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹிடத்தில் அவர்களுக்கு விமோசனம் கிடையாது என்பதை நாங்கள் கடிதத்தில் வருகிறோம் சொல்வார். அதிகம் அவர்கள் ஒரு நாள் கேட்கிறார்கள், தோழர்களை அசதூனமும் உங்களுக்கு தெரியுமா வங்குரத்துக்காரர் யார் என்று கேட்ட பொழுது சகாபாக்கள் சொல்லுகின்ற பதில் என்ன?
ராணுவம் கூட சகோதரர்களே மங்களோட்டு காரங்களால் யார் உலகத்திலே உயர்ந்த நிலையில் இருந்துவிட்டு மனத்தில் பொருளில் உயர் நிலையில் இருந்த ஒருவர் தாழ்ந்து விட்டால் பணமும் இல்லை பொருளும் இல்லை சொத்துக்களை இழந்துவிட்டால் அவரை நாங்கள் மங்களோட்டு நிலையை அடைந்திருக்கிறார் என்று பரிதாபப்படுவோம் சகோதரர்கள். அதே போன்றுதான் சனாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே யாரிடத்தில் பணமும் பொருளும் இல்லையோ அவர்தான் மங்களோட்டுக்காரர் என்றார்.
அது ஒருவருக்கு உலகத்திலே ஏற்படக்கூடிய மங்களோட்டு. ஆனால் நாம் யாரும் அல்லாஹ்விடத்திலே மங்களோட்டுக்காரர்களாக மாறக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு நஷ்டம். அங்கே மங்களோட்டு நிலையை ஒரு அடியான் அடைந்து விட்டால் அதை ஈடு செய்வதற்கு அவருக்கு உலகத்தில் உலகத்தில் இருப்பது போல அங்கு பலவும் இல்லை பொருளும் இல்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அடியார்கள் நாளைய தியாமத்துடைய நாளையிலே மலை போன்று மூட்டை மூட்டையாக அமல்களுடைய நற்கருத்தங்களுடைய நன்மைகளை சுமந்து வருவார். கொள்கையினுடைய நன்மை மலை போன்று சக்காத்துடைய நன்மைகள் கூலிகள் மலை போன்றிருக்கும். ஹஜ்ஜுடைய தான தர்மத்துடைய இவ்வாறு இவர்கள் செய்த நற்கருத்தங்களுடைய கூலிகள் அமல்கள் அதாவது மலை போன்றிருக்கும். ஆனால் இவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மாற்றம் செய்து அடுத்தவர்களுடைய உரிமைகளை பாழ்படுத்தி இருக்கிறார். ஒருவரை ஒருவருக்கு ஏற்றி இருக்கிறார், ஒருவருக்கு அடித்து இருக்கிறார். காரணம் இல்லாமல் அப்பாவி முஸ்லிம் ஒருவருக்கு அநியாயம் செய்திருக்கிறார். பொருளுடைய பொருளை காலையை சொத்தை அபகரித்து இருக்கிறார். பிறருடைய மானத்தை போட்டி இருக்கிறார். பிறரை பற்றி புறம் பேசி இருக்கிறார். இவ்வாறு அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பாழ் படித்து அடுத்தவர்களுடைய உரிமையை வீணாக்கியவர்கள். எனவே இவ்வாறானவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்கின்ற பொழுது அன்பு சகோதரர்களே இவர்கள் யார் யாருக்கெல்லாம் மரியாதை செய்கிறார்களோ யாரை வீராக எந்த குற்றமும் இல்லாமல் எந்த ஒரு நபருக்கு அடித்திருக்கிறாரோ அவருக்கு இவருடைய தொழுகையினுடைய நன்மையை கொடுக்கப்படும். யாருடைய மானத்தை போக்கினாரோ அவருக்கு இவருடைய சக்காத்துடைய நன்மையை கொடுக்கப்படும். யாருடைய சொத்தை பொருளை அபகரித்திருக்கிறாரோ அவருக்கு இவருடைய அதாவது ஹஜ்ஜுடைய நன்மைகளை கொடுக்கப்படும். இவ்வாறாக ஒவ்வொரு நன்மைகளும் இவர் எடுத்து வந்த ஒவ்வொரு நற்கூலிகளும் இவர் யாருடைய உரிமையை பக்குகளை கடமைகளை பயன்படுத்தினார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவருடைய சொன்னதாக அனைவரும் சொன்னார்கள் அப்படி கொடுத்தும் கூட இவர் இந்த உலகத்திலே செய்த அநியாயங்கள் முடிந்துவிடாது. இன்னும் அவருக்கு அங்கே அவருடைய வழக்காளிகள் அவர் யாருக்கு அநியாயம் செய்தாரோ அவர்கள் அங்கே நிற்கிறார்கள். எனவே இவர் யாருக்கு அநியாயம் செய்தாரோ அவர்களுடைய குற்றங்களை மாவங்களை எடுத்து இவர் பேரிலே இவர் பொறுப்பிலே போட்டு இவரை நரகத்துக்கு தள்ளப்படும் எழுப்பப்படும் என்றார்கள். அவருடைய சொந்தமாக அழகி வந்துள்ள அவர்கள் அந்த சகோதரர்களே இந்த அதிகளை கட்டைகளை பதிவுகிறார்கள். அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை பாழ்படுத்தி விட்டு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் ஒருவர் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டால் அவருக்கு அங்கே அல்லாஹ்விடத்திலே விமோசனம் இல்லை என்பதை தெளிவாக இந்த ஹதீஸ் எங்களுக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதரர்கள். எனவே கடமைகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அநேகமாக அன்பு சகோதரர்களை அருகே பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பெற்றோர்கள் தனது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை அதே போன்று ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மாணவன் ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை அதே போல ஒரு ஊர் தலைவர் தன்னுடைய பிரஜைகளுக்கு தன்னுடைய தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அந்த ஊர் மக்கள் தன்னுடைய அதிகாரிக்கு தலைவர்களுக்கு நிர்வாகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஒன்று அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அது நீண்ட ஒரு பட்டியலாக இருக்கிறது. அந்த வகையில் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை அல்ல, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று பார்த்தால் அதை கொஞ்ச நேரத்தில் விவரிக்க முடியாது. ஏதோ ஒரு அளவு நாங்கள் அதை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவது கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த சகோதரர்களே அல்லாஹ் ஒவ்வொரு ஆண்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணைவியாக இருக்கிற மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்பதை என்ன என்பதை ஆண்களே கடிசிலே தெளிவாக இஸ்லாம் எங்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த சகோதரர்கள் எங்களுடைய மனைவிமார்கள் வெறுமனே அவர்கள் வேலை காரிகள் அல்ல, அவர்களோடு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன? அல்லாஹ் சொல்லுகிறார், உங்கள் அந்த பெண்களாகிய உங்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்று ஆடைக்கு உதாரணம் காட்டுகிறான். எப்படி எங்களுடைய உடம்பை, எங்களுடைய ஆடை எங்களுடைய உடம்பை அலங்கரிக்கிறதோ அதே போல அந்த பெண்கள் எங்களுடைய வாழ்வை அழகுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய துணைவிமார்களோடு, உங்களுடைய வீட்டார்களோடு, உங்களுடைய மனைவிமார்களோடு நல்ல சுரட்சிப்பாக நல்ல தோழமையோடு பழகுங்கள் என்றால் மறுத்தார்கள். உங்களிடையே நல்லவர்கள் யார்? கடவுள் பொருளும் மட்டும் இருந்து விட்டால், அந்தஸ்துகள் மட்டும் இருந்து விட்டால் நல்லவனாக முடியுமா? அருமையிலும் சொந்தமாக அருகி வசலம் சொன்னார்கள், ஈமானிலே பூர்த்தியானவர்கள் யார்? அன்பு சகோதரர்களே, அக்பரின் முஃமினீன் பூமியின்களிலே, விசுவாசிகளிலே, ஈமானிலே மிக சுழமையானவர்கள், பூர்த்தியானவர்கள், நல்ல குணம் உள்ளவர்கள் என்றார்கள். நல்ல குணம் ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய யூனிஃபார்ம் அடிக்கல் என்று சொல்லுகிறார்கள். அவர்களிடம் சொந்தமாக அவர்கள் இந்த உலகத்திலே சொல்லுகிறார்கள், நான் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் வெறுமனே பழக்கங்களை மட்டும் சொல்லிக் கொடுப்பதற்காக அல்ல, குணம் சொல்லிக் கொடுப்பதற்காக. இந்த உலகத்திற்கு நான் நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணத்தை பூர்த்தி செய்வதற்காக, நல்ல குணம் உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக என்று அருமையின் சொந்தமாக அறிவிவசனம் சொல்கிறார்கள் என்றார். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டுமல்ல, அருமையின் சொந்தமாக அறிவிவசனம் அவர்கள் எத்தகைய நல்ல குணம் உள்ளவர்களாக.
انا زعيم ببيت في اعلى الجنه لمن حصل خلقه لا قرب داري واحد
يذكر يدك في الصفات او صلى الله عليه وسلم صلى الله عليه نام صدقت اليوم قرضي لي صدقت من ذري علقان ان الكن كل راد ان القادر كثيرار
எந்த உள்ளத்திலும் கற்பனை வந்திருக்க முடியாத இன்பலோகம் தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்திலே, அந்த சொர்க்கலோகத்தின் உல்லாசமான இடத்திலே ஒரு சொர்க்க வாணிகையை அல்லாஹ்விடத்திலே வாங்கி கொடுப்பதற்காக நான் பொறுப்பாக இருக்கிறேன். யாருக்கு தெரியுமா? சொல்வதற்கு மட்டுமா? ரோபித்தவருக்கு மட்டுமா? சகாசப்படுத்துவதற்கு மட்டுமா? லிமன் ஹஸ்னா ஃபல்கு, நல்ல குணம் உள்ளவருக்கு என்னார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் மறைக்கிறார். பிறரை பற்றி புறம் பேசுகிறார்கள், பிறரை பற்றி போர் சொல்லி திரிகிறார்கள், பிறருடைய உள்ளத்தை உடைக்கிறார்கள். சகோதரர்களே, ஒற்றுமையை விரும்புகிறார், சகோதர வாழ்வியோடு வாழ்கிறார், மனிதாபற்பான தன்மைகளோடு இருக்கிறார், பிறருக்கு உதவி செய்கிறார். சகோதரர்களே, பிறருக்கு நலவை நாடுகிறார். இதுதான் நல்ல குணம் என்கிறது. அவர்கள் சொந்தமாக சொன்னார்கள், மார்க்கம் என்றால் பெரும் வணக்கங்கள் மட்டுமல்ல, மார்க்கம் என்கிறதே அந்நசீஹா, பிறருக்கு நலவை நாடுவதுதான். பிறருக்கு நலவை நாடுவதுதான் மார்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொந்தமாக அழைக்கிறார் சொல்வதாக இருந்தார். அன்பு சகோதரர்களே, அநேகமான முஸ்லிம்களை பார்க்கிறோம், அதற்கு அவர் நல்லா இருக்கிறதை விரும்புகிறார்கள். அவர் முன்னேறிவிடக் கூடாது, அவர் செல்வந்தராக ஆகிவிடக் கூடாது, அவருடைய பிள்ளைகள் படித்துவிடக் கூடாது. பிறருக்கு கெடுதியை நாடுகிறவர்களாகத்தான் அநேகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எனவே பிறரோடு ஏன் பொறாமைப்பட வேண்டும்? பிறரை பற்றி ஏன் புறப்பேச வேண்டும்? பிறரை பற்றி ஏன் போல் சொல்லி செய்ய வேண்டும்? பிறருடைய குறையை கண்டால் ஏன் அதை அம்பலப்படுத்தி அவருடைய மானத்தை போக்க வேண்டும்? அன்பு சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய மானத்தை போக்குவது எவ்வளவு கூடிய குற்றம் சிந்திப்பார்? வட்டி வட்டி என்றாலே நாம்
அழிக்கிறார், சதக்காவை வளர்க்கிறார்
என்று சகோதரர்களே. அது மட்டுமல்ல, பட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு இருக்கிற தண்டனைகள் மறுபடியும் உலகத்திலே அவர்களுக்கு சோதனை. அன்பு சகோதரர்களே, எனவே பட்டி என்றது பொருளில் மட்டுமல்ல,
பணத்தில் மட்டுமல்ல, வியாபாரத்தில் மட்டுமல்ல. வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி
1 லட்சம் கொடுத்துவிட்டு 1.5 லட்சம் எடுப்பதா? அதுவும் வட்டிதான். ஆனால் வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி இஸ்மித்தான ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய மானத்தை போக்குவது,
ஒரு முஸ்லிமுடைய மானத்திலே கை வைப்பது, அது வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சம்பந்தமாக அழைத்து வந்தவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்றார்.
அன்பு சகோதரர்களே, அடுத்தவர்களுடைய உரிமை விஷயத்திலே நாங்கள் எவ்வளவு தூரம் பயப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு இடையில் விளக்கக்கூடியதாக இருந்தது.
அந்த சகோதரர்களை அவனால் அல்லாஹால கணவன் மனைவி சம்பந்தமாக, மனைவி கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்ல, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்ல.
குறிப்பாக தன்னுடைய மனைவி அவன் வாழ்க்கை துணிவி அவனோடு நல்ல முறையில் பழகுங்கள்,
அவர்களோடு நல்ல குணத்தோடு நல்ல தோழமையோடு நல்ல புரட்சிப்போடு விட்டு கொடுத்து பழகுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் தான் அருமையின சம்பந்தமாக அழைத்து வந்தெல்லாம் சொல்லுகிறார்கள். மூமின்களிலே ஈமானிலே பூர்த்தியானவர்கள் நல்ல குணம் உள்ளவர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். உங்களிலே நல்லவர்கள் தன்னுடைய மனைவிக்கு நல்லவர்கள் என்றார்கள். எனவே என்னுடைய மனைவிமார்களோடு நான் நன்முறையில் பழகிறேன், நீங்களும் உங்களுடைய மனைவிமாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் அருமையினி வந்தனம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, பெண்களை பொறுத்த வரையிலே அவர்கள் அதாவது கோணலானவர்கள் தான். ஏனென்றால் அவர்கள் வளைந்த விழா எழும்பி நான் படைக்கப்பட்டவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விழா எழும்பிலிருந்துதான் அவருடைய மனைவி ஹவ்வாவை உருவாக்கினான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்.
உங்களுடைய மனைவிமாருக்கு உங்களுடைய பெண்பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு நல்ல முறையில் நுணுக்கத்தோடு இரக்கத்தோடு அவர்களுக்கு நல்லவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திடீரென மாற்றத்தை எதிர்பார்த்துக் கொண்டேன். எனது மனைவி ஒரு இறைநேசம் போன்று ஆக வேண்டும், எனது மனைவி ஒரு சகாபி பெண்களை போல ஆக வேண்டும் என்று திடீரென்று எதிர்பார்க்க முடியாத சகோதரர்களே, அதற்கு எங்களில் திருத்தம் இருக்க வேண்டும். எங்களது வீட்டுக்குள்ளே அதற்கான திருத்தங்கள் வருவதற்கான முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். இன்று அநேகமான வீடுகளை பார்த்தால் அந்த வீடுகள் தியேட்டரி போலதான் இருக்கிறது. அங்கே ஆடலும் பாடலும் நாடகமும் நாட்டியமும் அந்நிய கலாச்சாரமும் அந்த வீடுகளுக்குள்ளே குர்ஆன் படிக்கப்படுகிறதா, குர்ஆன் ஓதப்படுகிறதா, நபி அவர்களுடைய வாழ்வு முறைகள் அங்கே பேசப்படுகிறதா? அப்படி வீட்டு சூழலை நாங்கள் தியேட்டரை போல ஆக்கி வைத்திருக்கின்ற பொழுது எங்களுடைய பெண்களிடத்தில் எப்படி ஈமான் வரப்போகிறது, எங்களுடைய பெண்களிடத்திலே எப்படி இளையச்சம் வரப்போகிறது, நல்ல பெண்களாக அவர்கள் எப்படி மாறப்போகிறார்? எனவேதான் அருமையினர்
உபதேசம் செய்து கொண்டே இருங்கள், சொல்லிக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் அவர்கள் படைந்த பிலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் கோடலானவர்கள் தான். அவர்களை ஒரே அடியாக நீங்கள் நேராக்க முயற்சி எடுத்தால் எப்படி பிலா எலும்பை ஒரே அடியாக நேரையாக்கினால் உடைந்து விடுமோ, வளைந்த ஒரு கம்பை ஒரே அடியாக ஒரு குரம்பை நேரையாக்கினால் எப்படி உடைந்து விடுமோ, அதே போன்று அங்கே முறிவு ஏற்பட்டு விடும். உங்களுடைய மன வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு அதாவது இடைச்சல் அங்கே உண்டாக்கிவிடும், அது சதாக்களே போய் நிற்கும். எனவே மெதுவாக விட்டு கொடுத்து நல்ல பண்புகளோடு கை மறக்கூடாது. அப்படி என்று அப்படியே விட்டுவிடவும் கூட அவர்கள் மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை மெதுவாக திருத்த வேண்டும் என்று அப்படியே விட்டுவிடவும் கூடாது. அவர்களுடைய கெட்ட குணங்கள் பேரில் அப்படியே விட்டுவிட்டாலும் அது அப்படியே வளைந்து கொண்டே போகும், திரும்ப அதை நேராக்க முடியாது. எனவே அவர்களுக்கு அடிக்கடி நல்லதை சொல்லுங்கள், உபதேசம் செய்யுங்கள் என்றார்கள் அருமையினர் சம்பந்தமாக அழைத்து வந்தனர் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமைகளை அருமையினர் சம்பந்தமாக அழைத்து வந்தனர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு சஹாபி அருமையினர் சம்பந்தமாக அழைத்து வந்தனர் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், மா ஹக்கு ஜௌஜதிஹி மா ஹக்கு ஜௌஜதி அஹதினா இலைஹி, அல்லாஹ்வுடைய நபியே எங்களுடைய மனைவிமாருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்ட பொழுது அவர்களை சொந்தமாக அழைத்து வந்த சொல்லுகிறார்கள், நீ சாப்பிட்டால் அவளுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும், அவளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நீ ஆடை அணிந்தால் அவளுக்கும் ஆடை அணிவிக்க வேண்டும். அதே போன்று அவளுடைய முகத்திலே நீ அவள் ஒரு தவறு செய்து விட்டால் என்பதற்காக மிருகத்துக்கு அடிப்பது போல அவளுக்கு நீ அடிக்க வேண்டாம், முகத்திலே அடிக்க வேண்டாம், அவளை காயப்படுத்த வேண்டாம், அவளை நான்கு பேருக்கு மத்தியிலே சபையிலே இழிவுபடுத்தி பேச வேண்டாம், அவளை வெறுக்க வேண்டாம் என்றார்கள் அருமை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பெண்கள் தவறு செய்தார், நமது மனைவி தப்பு செய்தார், அவளை திருத்த வேண்டிய முறை எப்படி என்பதை நாங்கள் அழகாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே. எனவே அல்லாஹ்வுடைய நல்லவியார்களே, அன்பு சகோதரர்களே, நம்முடைய பெண்களுடைய விஷயத்திலே அவர்களுக்கு நளினமாக கற்றுக் கொடுத்து அவர்களை இறைநேசர்களாக ஆக்குவது ஒவ்வொரு ஆண்களுடைய பொறுப்பு. எனவே சகோதரிகளே, அவர்களுக்கு உள்ள கொடுக்கிறது, உடுக்க கொடுக்கிறது, அதே போல மாற்று விடயங்களை கற்றுக் கொடுக்கிறது. இது நமது ஆண்களுடைய கணவன்மாருடைய தகப்பன்மாருடைய கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அல்லாஹ்வுக்கான ஆணையை சொல்லுகிறார், பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர், நிர்வாகம் என்கிறது யாருடைய கையில் இருக்க வேண்டும். ஆண்களை அல்லாஹ் பலசாலிகளாக படைத்திருக்கிறார், சக்தி உள்ளவர்களாக படைத்திருக்கிறார். எனவே உழைக்கும் பொறுப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது. இந்த எத்தனை வருடங்களில் திருமணம் முடிப்பதற்கு முன்பே சில கணவன்மார் வீடு கற்பனை பார்த்தனர், என்னால் வீடு கட்ட முடியாது, வீடு தர வேண்டும், எனக்கு காலி தர வேண்டும், எனக்கு வாகனம் தர வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த கொடுமையாட்டான் இன்று எத்தனையோ பெண்கள் வயது வந்தும் கூட திருமணமாகாமல், அதே போன்று விபச்சாரம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறேன். இஸ்லாத்துக்கு மாற்றமான வழிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்ததின் மூலமா அபிஜாலும் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்கள், பெண்களுக்கு செலவு செய்ய வேண்டியவர்கள் ஆண்கள் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அல்லாஹு தஆலா பெண்களை விட இவர்களை விசேஷமாக்கி வைத்திருக்கிறார்கள், அவர்களை பெண்மையோடு படித்திருக்கிறார், இவர்களை ஆண்மையோடு அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு செலவழிக்கும் அருமையிடம் செல்வமாக அருகி வந்தல் சொன்னார்கள், உங்களுடைய சதக்காத்தலே மிக சிறந்த சதக்கா, பெயரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்கேயாவது பேசி குழப்பிட்டு கொட்டுவது அல்ல, அவர் கொடை கொள்ளது, அவர் வாய்வாடி கொடுக்கிறார் என்று பேரெடுப்பதற்காக அங்கே எங்கேயாவது கொண்டு போய் கொடுப்பதில் அப்படி கொடுக்கவும் வேறு. ஆனால் அவ்வளவு சதக்கம் தர்மங்களிலே சிறந்த தர்மம், சதக்காக்களிலே சிறந்த சதக்கா, உன்னுடைய மனைவிக்கு நீ ஊட்டுகின்ற உணவு என்றார்கள் அருமை நிறுத்தம் அல்லாஹ் அலைஹி. எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம், வீட்டிலே மனைவியை கவனிக்கிறார்கள், பிள்ளைகளை கவனிக்கிறார்கள், அவர் மாத்திரம் கடையிலே போய் சாப்பிடுகிறார், அவர் மாத்திரம் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். மனைவியினுடைய கடமை என்ன? சொன்னார்கள், நீ சாப்பிட்டால் அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், நீ ஆடை அணிந்தால் அவளுக்கு ஆடை அறிவித்தால் ஆடை கொடுக்க வேண்டும். இது ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய சதப்பா கூலி நன்மை என்னுடைய மனைவிக்கு செலவழிப்பது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றார். தன்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செலவழிப்பதிலே உலாவித்தனம் செய்பவர், தங்கத்தனம் செய்பவர் சகோதரர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரிந்து பார்க்கிறோம். மனைவிக்கு சில நபர்கள் அடித்து துன்புறுத்துவதை பார்க்கிறோம், பாவம் வீட்டுக்குள்ளே இருந்து சிலை மறைவுக்குள்ளே இருந்து தன்னுடைய கணவனுக்காகவே வாழுகின்ற அந்த மனைவியோடு சந்தோஷமாக பேசுகிறார்கள், அவரோடு எந்த நேரமும் அவர் ஒரு சாதி மருந்து தன்மையோடு தான் நடந்து கொள்ளுகிறார், அங்கே அவருக்கு செலவழிக்கிறார் இல்லை. அவர்களுக்கு சொன்னாக அழகி வந்துள்ள அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே வருகிறது, அன்பு சகோதரர்களே, உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு ஏதோ அவள் ஒரு தப்பு செய்து விட்டார் என்பதற்காக மிருகத்துக்கு அடிப்பது போல அவளை அடித்து சேதப்படுத்தி அவளை காயப்படுத்தி விட்டு இவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வரக்கூடிய இவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நேரம் வரக்கூடிய நேரம் வந்து விட்டால் மாத்திரம் அந்த பெண்ணை நெகிழ்வுபடுத்தி அந்த பெண்ணை கட்டி அணைப்பவர் எப்படிப்பட்டவராக இருந்து வந்தார்கள் அவர்களிடம் செல்வம் அவ்வாறு சொல்லலாம். தனக்கு கோபம் வந்த பொழுது அந்த கோபத்தை அடக்காமல் அந்த மனைவிக்கு தாறுமாறாக காயம் ஏற்படக்கூடிய முறையில அடித்துவிட்டு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மாத்திரம் இரவாகின்ற பொழுது ஒரு கனவாக்கித்தாரே இரவாக்கித்தாரே என்று சொல்லிட்டு நெருங்குகின்ற இந்த மனிதர் மனிதர்களிலே கெட்டவடைந்தார்கள் அவர்களை நம் சொல்லாமே செல்லும் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, மனைவி மாரோடு நடந்து கொள்ளுகின்ற முறையில் அவர்கள் தப்பு செய்யலாம், அங்கே அதை திருத்துவதற்கு ஒரு முறை இருக்கிறது. ஆனால் அவர்கள் கடுமையாக கணவனுக்கு வழிபடுகிறார்கள் இல்லை, கணவனுக்கு மாறு செய்கிறார்கள் என்றால் அருமை நம் சொல்லுங்கள், அவனை முதலாவது முதல் சட்டமாக அவளுக்கு சொல்லுங்கள், இறக்கமாக சொல்லுங்கள், முறையாக சொல்லுங்கள், அவள் நிச்சயமாக நல்ல வார்த்தைகள் சொல்லுகின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படும். இல்லை என்றால் அதாவது அவளை படித்து அவளை ஒதுக்கின்ற நேரத்தை தாங்கிக் கொள்ள மாட்டான், அவளால் ஒரு நாலுவரை தாங்கிக் கொள்ள முடியாது, அவள் மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த என்னுடைய கணவர் என்னை விட்டு விலகி இருக்கிறார் என்று அவள் உடனடியாக திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தான் நரிசல்லமாக வரைக்கும் சொன்னார்கள், அடுத்த கட்டமாக அவள் திரும்புகிறாள் இல்லை என்றால் அவள் ஏதோ ஒரு குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறாள் என்றால் அவளோடு படுக்கையில் இருந்து நீங்கள் அவளை விட்டு ஒதுக்கிவிடுகிறீர்கள். அவரிடம் சொல்லுங்கள் அனைவர்களும் சொல்லுகிறார்கள் அந்த சோழர்கள் அதற்கும் வழிபடாவிட்டால் அடிப்பது என்கிறது கூடாது. ஆனால் அப்படி அடிப்பதற்கு தேவைப்பட்டாலும் நேரம் காலம் இல்லாமல் ஆனால் அன்பு சகோதரர்களே முகத்திலே அடிக்கக்கூடாது என்றார்கள். காயப்படாமல் அடியுங்கள், காயமே காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அடியாக இல்லாமல். ஆனால் இந்த வழிமுறைகள் தெரியாது சில கணவன்மார் மனைவிமார்களோடு நடந்து கொள்கிற முறையை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, காலில் நீதிமன்றங்களிலே போய் நின்றால் சொல்லுவதற்கு வந்தோம், கேட்பதற்கு நமது காது கூட தூசுகிறது. அவ்வாறான அங்கே திருமண முடிவிலே தலாப்பிலே போய் சேரக்கூடிய எத்தனையோ திருமணங்கள் எத்தனையோ தம்பதிகளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சகோதரர்களே, ஏன் அங்கே கணவரிடத்திலே விட்டுக் கொடுப்போம், மன்னிப்பு, மனைவியினுடைய அந்தஸ்து என்ன, அவள் எப்படிப்பட்டவள், இவற்றை எல்லாம் நாங்கள் விளங்கிக் கொள்வது இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்திலே ஒரு முஸ்லிமுக்கு கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லி தந்த இஸ்லாம் மனைவி கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அன்பு சகோதரர்களே ஏராளமான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். கணவனுடைய கோபத்தை சம்பாதித்தவனாக கணவனுடைய அதிருப்தியோடு மரணிக்கிறாளோ அவள் நரகப்பூர்வான என்றார்கள். அவர்கள் இருந்து சொல்லமாக கணவனை சந்தோஷப்படுத்துவது, கணவனை திருப்திப்படுத்துவது பெண்ணுக்கு உரிய ஒரு அலாதியான ஒரு அபாதத்தாக மனைவிக்குரிய விசேஷமான ஒரு அவராக இருக்கிறது என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூத் செய்வதற்கு நான் கட்டளையிடுவதாக இருந்தால் பெண்களுக்கு சொல்லுவேன், உங்களுடைய கணவனுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று ஒரு கட்டளையை பிறப்பித்திருப்பேன் என்றார்கள். அவர்கள் சொல்லுமா அழகி வந்தல்லம் அவர்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூத் செய்வது கூட அது ஷிர்க்காக இருக்கிறது. இஸ்லாத்திலே